காந்திட்ட வேலை பண்ணினேன்
கொண்டு கொடுக்கலாம்
அஞ்சு வருஷம்
கொண்டு கொடுக்கலாம்.
இன்னைக்கு எனக்கு இவன் பேச சொன்னது நேருவை பத்தி, நேருவை பத்தி எனக்கு ஜாஸ்தி தெரியாது, பட் அவரோட இருந்த ஒரு பாக்கியம். அந்த காலத்துல நான் காந்தி நேரு எல்லாம் இருந்த போது நானும் உயிரோட இருந்தேன், அவளை கிட்ட பாத்துருக்கேன், அந்த ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. அதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு காந்தி எப்படி நான் நடந்திருந்தேன், அப்புறம் காந்தி போனதுக்கு அப்புறம் நேருட்ட போய் எப்படி சேர்ந்தேன் அது சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு மகாத்மா காந்தி தெரியும், சட்டையே போட மாட்டார், ஒரு ஒரு சின்ன வேட்டி தான் கட்டிருந்துப்பேன். ஏன், ஜனங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, ஜனங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை, சட்ட துணி மணி ஒண்ணும் கிடையாது, அதனால அவரும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன வேட்டியை மாத்திரம் கட்டிருந்தார். சாப்பாட்டுலயும் அதே போல, அவருக்கு எல்லாரும் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடறாங்களா சாப்பிடலாம், குழந்தைகள் ஏழைகளுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதனால அவர் உப்பு இல்லாத சாப்பாடுலாம் சாப்பிட்டுருந்தார். கடைசி வரைக்கும் 79 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் ரொம்ப சாதாரண மனிதர். அவர்கிட்ட நான் போய் சேர்ந்த போது அவரை சேரணும்னு, அவர்கிட்ட போய் வேலை பண்ணணும்னு போகல. எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் பண்றது ரொம்ப இஷ்டம். நல்லா சமையல் பண்ணுவேன், ரோடை நல்லா பெருக்குவேன், சுத்தமா வச்சுப்பேன். அந்த பழக்கம் இன்னமும் இருக்கு, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பேச எனக்கு தெரியாது. காந்தி செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட் ஹவுஸ்ல நான் வந்து ரெண்டு பாத்து இருந்துட்டு இருந்தேன். இங்க ஒரு காலத்துல டாக்டர் சுப்பராயன் ஒரு ஓபனிஸ்ட் இருந்தார், அவர் இங்க இந்த ஒரு மந்திரி, அவர் கூப்பிட்டு இங்க இருக்க சொன்ன. அப்ப இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது, இப்ப ரொம்ப மோசமா இருக்கு பாக்குறதுக்கு. என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, காந்தி நேரு அவர்களுக்கெல்லாம் எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும்னு ரொம்ப ஒரு பெரிய ஆசை. காந்தி திட்டத்தில் ஒரு எல்லாம் சுத்தமா இருக்கு, அவர் பெரிய அரண்மனையிலையும் இருந்திருக்கார், குடிசையிலையும் இருந்திருக்கார், ஆனா போன உடனே எல்லாத்தையும் சுத்தமா வச்சுட்டு அப்படிதான் இருப்பார். அதே போல நேரு, நேரு பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், அவர் வீடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் காலையில எழுந்துட்டு நிறைய வேலை பண்ணுவார், ராத்திரி 12:30 to 1 வரைக்கும் தினமும் வேலை பண்ணிட்டு இருந்தார். சார வரைக்கும் தினமும் ராத்திரி 1 வரைக்கும் வேலை பண்ணுவார். ஏன்னா அவருக்கு எல்லாம் மத்தியான வேலையில டைம் இருக்காது வேலை பண்றதுக்கு, மீட்டிங்ஸ் இருக்கும், ஜனங்கள் வருவா பேசணும், ஆபீஸ் வேலையை பார்க்கணும், சாயந்தரம் வந்தா வெளிநாட்டு தூதர்கள் வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடணும், சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது 12 ஆயிடும், 12 2 வரைக்கும் தான் வேலை பண்ணுவார். காத்தால 5:30 எழுந்துருவார் நேரு, 5:30 எழுந்துருன்னா முதல்ல சிரசாசனம் பண்ணுவார். அதனாலதான் அவர் ரொம்ப நாள் இருந்தார். சிரசாசனம் இல்லாம வேற ஒரு வேலையும் பண்ண மாட்டார். சிரசாசனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஜனங்களை எல்லாம் பார்ப்பார். அந்த காலத்து இப்ப எல்லாம் நீங்க பாக்குறல, இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்போ மந்திரிகள் எல்லாம் இருக்காங்க, மந்திரிகள் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப நம்ம ஜெயலலிதா இருக்க அவளை பார்க்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி, அதாவது அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க ரொம்ப பேர், அதனால அவங்களை பாதுகாப்புக்கு நிறைய ஆள் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது, நேருவே எப்ப வேண்டாலும் யாரு வேண்டாலும் பார்க்கலாம். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தேன், ஒரு ரெண்டு ஏழை லேடி பெண்மணிகள், வயசானவங்கள், கண்ணு தெரியாது, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்ற போது ஒரு ஆளை கேட்டாங்க, இந்த பஸ் என்ன நம்பர் அப்பா கேட்டு சொல்லி. அவங்க பெரிய கண்ணாடி போட்டுருந்தாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, 75 வயசு இருக்கும் அந்த பொம்பளைகளுக்கு. இந்த பஸ் நம்பர் என்ன பார்த்து சொல்லு அப்படின்னாங்க. அந்த ஆள் என்ன பண்ண, சரி போமா அப்படின்னு ஒரு அதட்டினான் அந்த ஆளு. அந்த ஆளு அந்த கவர்மெண்ட் வேலை பண்ற ஆள், அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்று, நான் அந்த ஆள்கிட்ட போய் சொன்னேன், என்னப்பா பஸ் நம்பர் கேட்கறாங்க கண் தெரியல போய் சொல்றதானே. அப்ப உடனே வந்து அது ஒரு அறாருங்க, அந்த காலம் அது 48 சொல்றேன். உடனே என்ன பண்ணினேன், நான் காந்திட்டு இருந்ததுனால எனக்கு நேரு ரொம்ப பழக்கம் இருந்தது. நான் உடனே என்ன பண்ணினேன், காந்தி நேரு ஆபீஸ்க்கு போனேன், பிரைம் மினிஸ்டர் முதல் மந்திரி பிரதம மந்திரி அவர் ஆபீஸ்க்கு போனேன். அந்த காலத்துல அவருக்கு செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், எஸ்பிஆர் ஐயங்கார்னு, அவருக்கு தெரியும் என்னன்னா. நான் போனேன், போய பார்த்தீங்க உள்ள போனேன், இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன அடிச்சான் அப்படின்னு சொன்னேன். இப்ப யாத்தையா போய் சொல்ல முடியுமே, எத்தனையோ நடந்துருக்கு, இங்க எத்தனையோ பேர் அடிபடுறாங்க, கொலை நடக்கிறது ஒண்ணு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது, வெள்ளக்காரன் காலத்துல கொலையெல்லாம் கிடையாது, பேங்க் எல்லாம் திருடுறாங்களே அதெல்லாம் கிடையாது, திருத்தி தரவே கிடையாது. இந்த காலத்து வெள்ளக்கார காலத்து நாங்க ராஜா போல இருந்தோம். அப்பெல்லாம் எனக்கு 60 ரூபாய் சம்பளம், 58 ரூபா, 59 ரூபா, 1 ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப் கொடுத்துட்டு 59 ரூபாயில நாங்க நல்லா இருந்தோம். மாசத்துக்கு 30 ரூபா மிச்சம் இருக்கும். அவ்வளவு நல்லா இருந்தது. இந்த காலத்துல உங்களுக்கு மாசத்துக்கு 5000 வந்தா கூட கையில ஒண்ணு நிக்கிறது இல்ல. நேருவோட இருந்த போதுன்னா அவர் வீட்லயே இருந்துட்டு எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். யாரு வந்தா என்ன பார்க்கணும், காலையில எழுந்துட உடனே ஜனங்கள் வந்து அவரை பார்க்கணும். பெட்டிஷன்ஸ் அதாவது மனு கொடுப்பாங்க. இப்ப இந்த ஊர்ல மனு கொடுக்கறாங்க. இந்த கோட்டைக்குள்ள போகவே முடியாது, அவ்வளவு கூட்டம். அந்த காலத்துல மனு எப்பவும் மனு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஏழைகளுக்கு வேணும், வசதிகள் வேணும், அதனால மனு கொடுப்பாங்க. நான் அவர் பின்னாலேயே போகணும், எல்லா மனுவையும் நான் வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் நின்று பேசுவார். இப்ப யாரால பேச முடியும், இப்ப ஒருத்தர் பேச முடியல. இந்த மாதிரி காலமே மாறி போச்சு. அந்த காலத்துல இந்த மவுண்டோன் இவ்வளவு கார் இருக்க, இன்னைக்கு பாக்கணுமே ஒரு ஒரு நிமிஷம் நின்னா ஒரு ஒரு கார் போகும். அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல ஒரு 50 கார் போறது. என்ன சொல்ல வரேன்னா, பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்பெல்லாம் நீங்க இருந்தது இல்ல, எங்களுக்கு ஒரு பாக்கியம் அந்த இருந்தோம். இதுல கூட ஒருத்த ரெண்டு பேர் இருந்திருக்கலாம், பாக்கி பேர் கூட அந்த வயசு இருந்திருக்காது. ராஜா போல இருந்தோம் சொல்லக்கூடாது, அதை விட கம்மி இல்லை. இப்ப கூட நான் கூட கட்டுரைகள் எழுத நிறையா, அதுல கூட சொல்ல வெள்ளைக்காரன் திரும்பி வந்தா ரொம்ப நல்லதுன்னு எழுதிருக்கேன். இன்னமும் தான் எழுதிருக்கேன். போன வாரம் எழுதினேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, இந்த ஆள் வெளிநாட்டு ஆளை மறுபடியும் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லித்தான் வந்தது பேப்பர்ல, ஹெட்டிங் வந்தது. அதனால ஏன் சொல்றேன்னா, ஜனங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இருக்கு, தண்ணி கஷ்டம் பாருங்க எவ்வளவு இருக்கு. அந்த காலத்துல வெள்ளைக்காரன் இந்த காலமே கிடையாது. எல்லா ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாரும் பாப்பாங்க. போலீஸ்காரன் போனா என்ன ஆகும், அவன் உடனே வந்து உங்களோட வந்து ஏதாவது அச்சனை வந்து பாப்பான். இப்ப எப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் ஆள் உட்காந்தே இருக்க மாட்டான். அவன் யாரு, ஜெயலலிதாக்கு செக்யூரிட்டி இப்படி போயிடுவான். இருந்தா கூட என்ன, நம்ம ஒரு மனு கொடுக்க போனா அவன் வாங்க மாட்டான். சார் வேற இன்னொருத்தர் வரட்டும், அவர் தான் வாங்கினார். அவர் பார்த்து இவனே வாங்கி வச்சு கொடுக்கறான், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலமே வேற. போலீஸ்காரங்கள்லாம் யாரு விஷமம் பண்றாங்களோ அவங்களதான் அடிச்சாங்க. இப்ப விஷமம் பண்ணாதவங்க கூட அடிவாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இந்தியா சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டங்கள் வந்துருக்கு. காந்தி எல்லாரையும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு திட்டம் போட்டாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் கம்பல்சரி எஜுகேஷன், எல்லாம் எல்லாருக்கும் படிப்பு இருக்கணும். என்ன இப்ப 50 வருஷம் ஆகுது, இன்னைக்கும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாதி ஜனத்தொகை சாப்பாடு இல்லாம தூங்குறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வெளி கிராமத்துக்கு எல்லாம் போனா சாப்பாடே இல்ல உங்களுக்கு. இந்த ஊர்லயே நீங்க பாக்கலாம், கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடந்தோட எல்லாம் இலையெல்லாம் வெளியில போடுறாங்க, அதுல இருந்து பொறுக்கி எடுத்துக்கிறாங்க. இந்த ஊர்ல மெட்ராஸே எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு பாருங்க, நீங்க ஜனத்தொகை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு இந்த ஊர்ல, அதுல எத்தனை பேர் தான் நல்லா இருக்காங்க. வீடு வாசல் எல்லாம் ஒண்ணுமில்ல, மாடி கட்டணம் கட்டியும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. நான் ஒரு நாள் காலையில இந்த ரோடு வழியா போனேன், ஒரு 6 மணிக்கு இந்த பிரிட்ஜு கிட்ட ரோட்ல பார்த்து தூங்கிட்டு இருந்தேன். மெட்ராஸ் சிட்டில இருந்த மாதிரி இதெல்லாம் நேரு இருந்திருந்தா நிறைய பண்ணிருப்பாரு. அதுக்கு அப்புறம் வந்த மந்திரிகள்னா ஒரு இந்திரா காந்தி நிறைய பண்ணினா, ராஜீவ்காந்தி சொன்னா, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. கடைசி வரைக்கும் இப்போ ஒரு நல்ல காலம் பறந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மட்டும் இந்த அரசியல்வாதிகள் பேசினால் கவர்மெண்ட் நடத்திருக்காங்க. அவங்க இல்லாம ரெண்டு நல்ல அரசியல்வாதி இல்லாத ஆட்கள் நம்ம தலைமையில் இருக்காங்க. யாரு, பிரசிடென்ட் அப்துல் கலாம், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன். ரெண்டு பேரும் அவங்கள போல ஆள் கிடைக்காதுன்னு. அவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியும் இன்னும் மோசமா போயிடும். அவங்க இன்னும் 2-3 டர்ன் அதாவது இன்னொரு 15 வருஷம் அவங்க இந்த நாட்டை பார்த்துருந்தாங்கன்னா தான் ஏதாவது வேலை நடக்கிற வழிய. இல்லாட்ட நம்ம அரசியல்வாதிகள்லாம் பணம் தான் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தன் கையிலையும் 10 கோடி இருக்கு. இப்ப கவர்மெண்ட் ஒன்னு எல்லா கோடியும் பிடிச்சிக்கலாம். பட் கவர்மெண்ட் அதே மாதிரிதான். இப்ப எப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவா, ஏ இஸ் இன் பவர் பி இஸ் எ கிரிமினல், பி இஸ் இன் பவர் ஏ இஸ் எ கிரிமினல். அதாவது ஒருத்தருக்கா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிடிக்கணும்னு பாக்குறாங்க, அவங்க வந்தாலும் இவங்களை பிடிக்க, ரெண்டு பேரும் ஒத்துணை பிடிக்க போறது இல்ல. ரெண்டு பேரும் நிறைய பணம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரு இருந்த போது இந்த மாதிரி பணம் பண்ற மந்திரிகள் எல்லாம் கிடையவே கிடையாது, ஒருத்தர் கூட இல்ல. அப்ப ஒரு 20-25 மந்திரிகள் இருந்தாங்க. ரொம்ப நல்ல காலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே பணம் பண்ண, பணம் இல்லாத எல்லாருமே கேஸ் இருக்கு. ஆனா கேஸ் இருந்தா அவங்களை விரட்டி அடிக்கவும் முடியல. அந்த மாதிரி கவர்மெண்ட் நம்ம நடந்தது. எனக்கு காந்தி பத்தி நேருவை பத்தி சொல்லணும்னா எத்தனை சொல்லணும், ஆனா குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைகளுக்கு நான் பாலிடிக்ஸ பத்தி சொல்ல முடியாது. இப்ப எப்படி இந்த ஊழல் நடக்குது அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரியாது. அவர் நல்ல ஆளா இருந்தார், அழகா இருப்பார். அவர் பொண்ணு எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தார். அவர் அவர் சில்ட்ரன் அதாவது குழந்தைகளை பிடிக்கணும்னு தான் அவரோட பர்த்டே சில்ட்ரன்ஸ் டே மாத்தினார். இப்ப என்ன சில்ட்ரன்ஸ் டே நடத்துறது, என்ன ஒண்ணு நடக்கல ஒண்ணு, யாரு எல்லாமே இப்போ இங்க பாக்குறேன் குழந்தைகளுக்கு கால் செருப்பு இல்லை அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும். அப்ப பாக்கும்போது என்னமா இருக்கு, இப்படிதான் இவங்க நடந்து போறாங்களோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், எங்கிட்ட ஒரு அரை செருப்பு இருக்க, யாருக்கு இல்லையா வீட்டு வாங்க, புதுசு வாங்கி வச்சிருக்கேன், நான் கொடுக்கறது எப்பாது, யாத்து இல்லையா வாங்க, ஷூவே வாங்கி வச்சிருக்கேன், யாத்து இல்லையா அவங்க வச்சதுக்கு நீங்க சொல்லுங்க. நான் எத்தனை பேருக்கு பண்றேன், பட் ஒரு ஆளாவே இது பண்ண முடியாது. வேறு இருந்தபோது அவரை ஈஸியா ரொம்ப வெகுவா போய் பார்த்து அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்கேன். பசங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப அந்த மாதிரி ஒத்துழை ஆளே இல்லை. இப்ப இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுன்னு சொன்னாக்க, இந்த ஊர்ல ரெண்டு பேர் இருக்க ஆனிக், நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதான் சொல்றேன். ஆனிக்ஸ்னு ஒண்ணு ஒருத்தர் வந்து கார்பரேஷன் காரங்க தான் பெருக்கிறது உண்டு, இதெல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாதுன்ட்டு ஆனிக்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்தது. அப்புறம் இன்னொன்னு கூட இருக்கு, அவங்களாலேயும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு எபிலிட்டி இருக்கணும். அது எனக்கு இருக்கு, எங்கிட்ட நீ கொடுத்தா. இந்த நிறைய தடவை எழுதியிருக்கேன் கட்டுரையில, மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட கொடுத்தா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு தீ குச்சியை கூட கிடைக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஆனா நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் கொடுத்து அங்க வச்சுட்டு இருக்காங்க ஆளு, சம்பளம் கொடுத்து அவங்க எல்லாம் வேலை பண்ணாம உட்கா, அதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கு. 1000 பேர் சம்பளத்தை வச்சிருக்காங்கன்னு காப்பீடு சொல்லுவாங்க, ஆனா 2000 பேர் சம்பளத்தை கொடுத்துட்டு 1000 சம்பளத்தை சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த ஊர்ல. இதெல்லாம் இந்த ஊழல், இந்த ஊழல் எல்லாம் நிறுத்தணும்னா நேரு காந்தியை போல ஆட்கள்லாம் வந்து மந்திரிகள் ஆனாதான் உண்டை ஒழிய, இப்ப இருக்கிறவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப சொல்ற மன்மோகன் சிங் இந்த அப்துல் கலாம் வந்ததுனால ஒரு நல்ல வழி பிறந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா இவங்களையும் வேலை பண்ணாம விட்டு இருக்காங்க, இவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கு. ஏன் இப்போ நிறைய மந்திரிகள் தான் இப்ப மன்மோகன் சிங் கலப்பணும்னு பாக்குறேன். உங்க பேர்லாம் உங்களுக்கு சொல்லி பேருந்த நிறைய மந்திரிகள் கெட்ட வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கலப்பணும் பாக்குறாங்க. ஆனா அவர் கையில் இல்லை, அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வாழ்வு இருக்கிறதுனால நல்ல காலம் வரணும்னா இந்த கவர்மெண்ட் இன்னும் ரொம்ப நாள் தள்ளணும், மத்திய சர்க்கார் இன்னும் ரொம்ப நாள் தள்ளணும். நேரு போல ஆள்லாம் வரதுன்னா ரொம்ப கஷ்டம், காந்தியை போல பிறக்கிறதுல இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் யாராவது பிறப்பாங்க. இருக்கத்த வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சு நம்ம இருக்கத்த வச்சுட்டு நம்ம நம்மளே காப்பாத்திக்க வேண்டியதுதான். இப்ப இப்ப எனக்கு 84 வயசாகுது, காலையில நான் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன், ராத்திரி 1 மணி வரைக்கும் வேலை பண்றேன் டெய்லி. ஆனா 1 மணிக்கு அப்புறம் பண்ணா அந்த 1 மணிலேருந்து 3 மணிக்கு தூங்கலே அர்த்தம் இல்லை. ஜனங்களை பாக்கிறதுக்கு அந்த சமயத்துல கூப்பிடுறேன், போர்டே போட்டிருக்கேன், மத்தியானம் வராதைக்கும் நான் இருக்க மாட்டேன், இந்த மாதிரி எங்கேயா போயிடுவேன். ராத்திரி 11:00 காட்டாள 4 மணிக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன். அதுக்கு தந்தாமல வராங்க, வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, நான் பேச்சு நேர்ப்பே அவன் தூங்கிட்டே இருப்பாங்க, அதான் வேடிக்கை. ரெண்டாவது காலையில நான் 3:30 எழுந்துக்கிறேன்னு சொல்றேன்னு காபியை சாப்பிட்டுட்டு ரோடை பெருக்கிறேன். இன்னைக்கும் ரோடை பெருக்கிறேன், கேவி தாசன் ரோட நான் தான் பெருக்கிறேன். அதுக்கு அது பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அது பேப்பர்ல வரதுக்கு முன்னால ஒரு 2-3 இந்த பாம்பேல அம்பானி அடிபடுறது, அவர் ஒரு மேகசின் நடத்துறார். இப்ப இந்தூர்ல 2-3 அவுட்லுக் ஆன் லுக்கா வந்தது. அவங்களோட போட்டோகிராஃபர் எங்கிட்ட வந்தாங்க, சார் நீங்க பெருக்கிற காத்தால வந்து போட்டோ எடுத்து நாங்க எழுதணும்னு இருக்கோம்னு அந்த கரஸ்பாண்டும் வந்தாங்க. வந்துட்டோ பேசிட்டோ எங்கிட்ட எல்லாம் எழுதிட்டு போறாங்க, எல்லாம் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த போட்டோகிராஃபரும் கூட வந்து நான் பேசிட்டு இருக்கும் போது போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் சார் நீங்க பெருக்கும் போது போட்டோ எடுக்கணும், கார்த்தால நான் வரேன்னா வாங்க வந்தேன். எத்தனை மணிக்கு வரணும் சார்? நான் 4:30 வாப்பா அப்படின்னா, ஐயோ 4:30 வரணும் சார், நீங்க 8 மணிக்கு பண்ணுங்களேன் அப்படின்னா அது 8 மணிக்கு வந்தா பஸ் மேல ஏறிடும், 4:30 மணிக்கு வந்தா தான் நடக்கும் காரியம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த 4:30 மணிக்கு கஷ்டப்பட்டு ஒரு 5 மணிக்கு வந்தார். அன்னைக்கு போட்டோ எடுத்து எல்லாம் பேப்பர்ல போட்டிருந்தாரு. இந்த ஊரை பெருக்கிறது பெரிய இவ்வளவு ஆயிரக்கணக்கா பீப்பிள் வச்சுக்கா எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்கிட்ட கொடுக்கட்டும் 10 நாள்ல சரிபட்டு ஒரு குச்சி கிடைக்காது, ரவுண்ட்ல ஒரு குச்சி கிடைக்காது. அதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். பாக்கி பேர் எல்லாம் பேசுவாங்க, எனக்கு பேச தெரியாது, பண்ணி காமிப்பேன் அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் ரொம்ப பேர் வந்து பார்த்தாங்க, ஆசிரமத்தை ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து அதை பார்த்தாங்க. காந்தி ஒருத்தருக்கு ஆசிரமவாசிக்கு ஏதோ வேலை கொடுத்தார், இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் அவரை பார்த்து இதை பண்ண ஏதோ சொன்னார். அதுக்கு ஏதாவது அவருக்கு போயிட்டு வரத்துக்கு செலவுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதனால என்ன கூப்பிட்டு அந்த ஆளுக்கு 35 ரூபா கொடு, பஸ்ல எல்லாம் போகணும், இங்க போய் யாரையும் பார்க்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே 35 ரூபா கையிலேயே என்கிட்ட இருந்தது எடுத்து கொடுத்துட்டேன். அதை நான் மறந்தே போயிட்டேன். ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம் டெல்லிக்கு வந்து அவர் எனக்கு ஒரு செக்கு கொடுத்தார் 35 ரூபாய்க்கு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அவருக்கு அந்த 35 ரூபா கொடுத்ததே எனக்கு ஞாபகம். அவர் என்னைக்கு கொடுத்தாருன்னா, அவர் என்னைக்கு 27ஆம் தேதி கொடுத்தார், ஜனவரி மாசம். எனக்கு நான் பிறந்தது டெல்லி சிம்லால தான் பிறந்தது. நான் மெட்ராஸுக்கெல்லாம் வந்தது 59-60 அப்புறம் தான். எனக்கு மெட்ராஸை பத்தி ஜாஸ்தி தெரியாது. தமிழ் கூட அப்புறம் தான், 60 அப்புறம் தான் கத்துனேன். தமிழ் தெரியாது. ஹிந்தி, குஜராத்தி, பெங்காலி, பஞ்சாபி தான் எனக்கு நிறைய தெரியும். நான் பிறந்து வளர்ந்தது டெல்லியா இருக்கிறதுனால எனக்கு பேங்க் அக்கௌண்ட் டெல்லியில தான் இருந்தது. 27ஆம் தேதி இவர் செக்கு கொடுத்தார் 35 ரூபாய்க்கு. அதை நான் 29ஆம் தேதி தான் எனக்கு டைம் கிடைச்சிட்டு பேங்க்ல போய் போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்பிச்சேன். நான் அவர்கிட்ட இருக்கும்போது வேலை பண்ணும்போது நான் வழியெல்லாம் போக முடியாது, எப்போ அவரோடய இருக்கலாம். ஒரு ஆள் அந்த பக்கம் போறேன், பேங்க் பக்கம் போறேன்னு சொன்னார். அவர்கிட்ட 29ஆம் தேதி கொடுத்துட்டேன். 30ஆம் தேதி இவரை கொலை பண்ணிட்டேன். பார்த்தேன் இந்த 35 ரூபா பெருசா, இந்த செக்கு பெருசான்னு பார்த்தேன், யோஜனை பண்ணினேன். உடனே ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த பேங்க்கு போய் அந்த செக்கை திருப்பி கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட போட வேணாம் சொல்லி வாங்கிருக்கேன். அந்த செக் தான் நான் வச்சிருந்தேன். 35 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க.
இத போற விஷயங்கள் கிடையாது, கிடைக்கிற ஒரு அனுபவங்கள்ல அதுவும் அனுபவம் கிடையாது. இன்னொரு சின்ன கேள்வி எனக்கு கேட்டுதான் படங்க எனக்கு போட்டேன். அதாவது மகாத்மா காந்திக்கு நீங்க வேர்முக உதவியாளராக ரொம்ப இருந்துச்சு, உங்களுடைய பணிகள் என்ன, டெய்லி என்ன பண்ணுவீங்க அவர்கள?
நான் காந்தியோட வேலை பண்ணணும்னு நான் போவே இல்லை. ஒரு சின்ன கதையாவே சொல்லிடுறேன், காந்திட்டு எப்படி சேர்ந்தேன்னு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் சொன்னாப்புல எனக்கு இந்த பெருக்கிறது தொடக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தானே ரொம்ப பிடிக்கும். இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். 60-70 வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன், 2-3 நாள் பண்ணிட்டு இருப்பேன். தோட்ட வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். எப்பா வீட்டுல இருந்து கீழே வந்துட்டேன்னா 3-4 நாள் தான் மேல போறேன். இப்பவும் ஒரு 10 நாளைக்கு மேலே அப்படிதான் செஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு மழை வராப்பது எப்படியா பண்ணிடணும்னு பார்த்தேன். ராத்திரி ஆயிடுச்சு, லைட்டை போட்டு வேலை பண்ணிட்டே இருந்தேன். அடுத்த நாளும் லைட்டை போட்டு போனேன். 3 நாளுக்கு அப்புறம் தான் போறேன். டீ சாப்பிட்டே இருந்த ஒரு 50 கப் டீ குடிச்சேன், அவ்வளவுதான். பல்லையே தேய்க்கல, 3 நாளா தேய்க்கல. அதனால அந்த வேலை எனக்கு பிடிச்சதுனால நான் ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தேன். காந்தியை போய் சேரவே இல்லைன்னா ஆசிரமத்துக்கு போய் இந்த வேலையெல்லாம் பண்ணல. ஆசிரமம்னா என்ன, வீடுகள்னா இந்த இதுல கூரை வீடு தான் இருக்கும், இந்த மாதிரி வீடு எல்லாம் இருக்காது. அப்புறம் சாணியை வச்சு கொழுகணும், அந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தண்ணி இருக்காது, கணத்துல என்ன எடுக்கணும், கக்கஸ் இருக்காது. கக்கஸ் எப்படி தெரியுமா எடுக்கணும், மகாத்மா காந்தி எடுக்க. இப்போ முதல்ல போன போது நான் என் வீட்டை ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தேன். டெல்லியில வீடு எல்லாம் பெரிய வீடு, எங்க அப்பா நல்ல வேலை இருந்தா. ஆனா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சதுனால ஆசிரமத்தை போய் சேர்ந்தேன். ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்த உடனே எல்லாரும் 1942 ஆகஸ்ட் மாசம் அது எல்லாரும் ஜெயில இருந்துட்டா. கொஞ்ச பேர் தான் இருந்தா ஆசிரமத்தை, ஸ்கெலட்டன் ஸ்டாஃப் சொல்லுவோம், கொஞ்ச பேர் தான். நான் அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு அந்த ஆளு வேலை கொடுத்தாரு, மேனேஜர். அங்க நான் போன உடனே எனக்கு ஒரே பசி. ஆசிரம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆசிரம் ஒரு குடிசைகள் நிறையா இருந்தது, குடிசைகள் ஒரு வீடு, ஆபீஸும் அங்கதான், காந்தி அங்கதான் இருந்துட்டு இருந்தாரு. நான் வந்து போய் சொன்னோடனே அந்த ஆள் என்ன வந்தோடனே, சரி வா நீ உன் சாமான வச்சுட்டு வா, எங்க வைக்கிறதுன்னு ஒரு குடிசையை காமிச்சேன், அந்த சாமான வச்சேன். அப்புறம் கக்கஸுக்கு போவான். கக்கஸ் எங்க சார்னா ஒரு 10 கக்கு ஓரல, 3 அடிக்கு 3 அடி 10 கக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கதர் ஓல கதர், அதுதான் கக்கு. எனக்கு ஆச்சரியப்பட்டேன். நான் டெல்லியில ஃப்ரெஷ் அவுட், தள்ளிட்டு அவரும் அந்த மாதிரி இருந்தவன இங்க போனவன இந்த மாதிரி சொன்ன. அங்க மூணு அடிக்கு மூணு அடியில் என்ன தெரியுமா இருந்துச்சு, மூணு அடிக்கு நாலு அடி, ஒரு இந்த அளவுக்கு ஒரு குழி, ஆறு அடி குழி, இது ஒரு அடி, இது நாலு அடி குழி, அதுக்குள்ள உட்காந்து கசக்கு போயிடணும். இந்த ரூம்ல இந்த மூலையில மண் இருக்கும், மண்ணோட ஒரு ஆப்பை இருக்கும், இந்த கொத்தாங்கச்சி வச்சு ஒரு ஆப்பை இருக்கும், அப்புறம் ஒரு 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 பாத்திரத்துல ஜலம் இருக்கும், அதை நீங்கலாம் ஒரு மக்கோட இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், கக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்பை எடுத்து அந்த மண் எடுத்து அதை போட்டு விடணும், அங்க எடுத்து தண்ணி வச்சு அதை விட்டு வழியில வந்துடணும். அதை விட சுத்தமானது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஈ கிடையாது, ஒரு நாத்தம் கிடையாது, ஒரு கொசு கிடையாது. இந்த ஊர்ல இந்த டைல்டு இதெல்லாம் போடுறானே, கொஞ்சம் நீங்க ஒண்ணுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்துருக்க தண்ணி விடாமங்க ஒரே நாத்தம் தீரும். அங்க அந்த நாத்தமே கிடையாது. பெஸ்ட் லெவல் இந்த ஊருக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன், கார்பரேஷன் ஒத்துக்கல, இந்த ஊர்ல நடக்காது சார் அப்படின்ட்டு. அவனுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது, காந்தி சொல்லது நடக்காதுன்னு தான். அந்த போய் முதல்ல அந்த கற்கு பண்ண, அப்புறம் எனக்கு ஒரே பசி, இவெல்லாம் எங்கதான் இவெல்லாம் எங்கதான் சாப்பிடுறான்னு எனக்கு தெரியல. அது ஹோட்டலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வார்தா ஸ்டேஷன்ல இருந்து 10 மைல் தூரம் போனா தான் சேவாகிராம் ஹாஸ்டல். அவங்கதான் வீட்டுல அவங்க பஞ்சாதி இருப்பாங்க, இல்லாட்ட வேறு பஞ்சாதி இல்லாமே இருப்பாங்க. அங்க ஒரு கிச்சன், காமன் கிச்சன் இருந்தது, ஒரு அது ஒரு குடிசல் நடக்கும். எனக்கு அது போன உடனே எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே பசி, என்னதான் இவங்க பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் ஒரு மணி அனுப்பிச்சுட்டு எல்லாரும் ஓடினாங்க அந்த சாப்பாட்டுக்கு. நானும் போனேன், அப்பதான் சாப்பாடு கிடைச்சிது. இதான் அங்க ஆசிரமத்தை இருக்கிறது என்னன்னா, ஒரு குடிசையில இருக்கணும், அவன் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணணும், வயல் இருக்கும், அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அந்த வேலைன்னா எனக்கு பிடிக்கிற, இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். காலையில டீ காஃபி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பப்பையா, எல்லாருக்கும் பப்பையா, அங்க நிறைய வளர்க்கும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. காந்தி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்புறம் வாரதாங்கிறது நாக்பூர் பக்கத்துல இருக்கு, என்ன ஆரஞ்சு நிறைய இருக்கும், அது சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, இது வீட் கோதுமை சப்பாத்தியும், அப்புறம் இந்த கிழங்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே தினமும் ஒரே சமையல தான் இருக்கும். என்னன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த பீர்க்கங்காய், அந்த மாதிரி தண்ணி வர்ற அந்த மாதிரி காய்கள் தான் சமைப்பாங்க. இது இந்த மாதிரி ஆச்சு. காந்திய மே மாசம் 64 விட்டுட்டான், அவர் ஜெயில இருந்தாட்டா. சேர்ந்தது அவருக்கு தெரியவே தெரியாது, நான் ஆசிரமத்தை சேர்ந்தது அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் விடப்பு, அவருக்கு உடம்பு சரியா இல்லைன்ட்டு அந்த ஊர்ல ஆகா கான் பேலஸ் பூனால அவரை வச்சிருந்தா அங்க விட்டுட்டான். அங்க அவருக்கு முதல்லயே 2 பேர் செத்து போயிட்டாங்க. யாரு, அவரோட செக்யூரிட்டி ரொம்ப பெரிய ஆளு, நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவருக்கு எதிர, ரொம்ப பெரிய ஆளு, காந்தியோட பெரிய ஆள் அவர், அவரோட செக்யூரிட்டி மாதவி தேசாய், அவர் செத்து போயிட்டாரு. அப்புறம் காந்தியோட பொண்டாட்டியும் அங்க செத்து போனா 2 பேரையும் அங்கேயே தான் வச்சிருக்கான். நான் அவரை காந்திய பார்க்கணும்னு இவளோட பூனாக்கு போனேன், 2 நாளைக்கு அங்க போனேன். இவா என்ன வார்த்தைனா, அங்க போய் காந்தியோட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா, அதாவது என்ன அறிமுகம் பண்ணி விட்டான். இந்த பையன் டெல்லியிலேருந்து வந்திருக்கான், இவன் ஆசிரமத்தை வேலை பண்ண வந்திருக்கான். அது எனக்கு அப்ப 25 வயசு, நான் காந்திய நின்னக்கிட்ட பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, அவர் என்னத்துக்கு சுதந்திரம் எனக்கு புரியல. வெள்ளக்காரங்க ராஜா போல இருந்தோம், இப்ப இந்த மாதிரி இல்ல, ராஜா போல இருந்தோம், இப்போ அதான் சொல்றேன். அவர் வந்தா அவர் என்ன இருக்கும் வெள்ளக்காரன் உள்ள போய் அறிமுகம் பண்ண போது இவர் ஒரு லுங்கியை கட்டின்னு வந்தார், உட்காந்துருந்தார். இந்த ஆளு பஜாமா கொடுத்தா ஒண்ணுமே போறாங்க இப்படி. அப்பதான் முதல்ல அவர் பார்த்தேன், அப்பதான் கேள்விப்பட்டேன். இவர் வந்து ஜனங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சத்தம் இல்ல, அதனால அவரு போறது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப என்னை அறிமுகம் பண்ணினோடனே அவர் என்ன கேட்டார், நீ எங்கேயும் வந்திருக்கேன், டெல்லியில வந்திருக்கேன், தமிழ் என்ன ஆமா, ஹிந்தி தெரியுமா, எல்லாம் கேட்டார். அதான் பேச்சு வார்த்தையெல்லாம் பல்லு போட்டு காட்டால இந்த வாயில் வந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்னன்னா, உனக்கு அப்பா அம்மா இருக்காளா, நீ ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன், பிடிக்கிறதா, உங்க அப்பா அம்மா எல்லாம் உன் மேலதான் டிபெண்ட் பண்ணிருக்காளா, நீ இல்லாட்டா அவளுக்கு ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டேன். சரி, உனக்கு ஆசிரம் பிடிக்கிறதுனா அங்கேயே இருக்கியா அது, சரி. உடனே திரும்பி வந்துட்டோம், காந்தி திரும்பி வரல, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்தார். சரி, நான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன், பெருக்கி துடைக்கிறது, இது பண்றது, வயல்ல வேலை பண்றது, இதே வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல இருந்து வந்தோடனே இங்கிலீஷ்ல சொன்னிங் மீ, நான் இந்த வேலைக்கே போகல. அதனால செகண்ட் ஏதோ கையை தெரியல, இங்கிலீஷ்ல டைப் பண்ணி இதை பண்ண டைப் பண்ண தெரியும், ஆனா அந்த வேலைக்கே நான் போகல. அதனால செக்யூரிட்டியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருங்க. இந்த வேலையில பண்ணிருந்தா இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்பேன். பட் இந்த வேலையில பண்ணல. அவர் அவர் வந்து அவருக்கு வேணுங்கிற லெட்டர் டைப் பண்றது, அவருக்கு அவருக்கு அவரை பார்க்க வருவாரு, பார்க்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய வேண்டியது, அவர் என்னதான் சொல்றாரு எழுதி அனுப்பணும், பிரேயர் டீச்சர் எழுதணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அவர் காலையில எழுந்துக்கிறது 3:30 அந்த காலத்து நஞ்சுன்னு என்னதான் இருந்து பயிற்சிக்கார கிழமை 3:30 எழுந்துக்கிறாரு நஞ்சுன்னு. ஒன்றும் பெருசு இல்ல, 75 வயதுக்கு அப்புறம் ஒத்துரும் 3:30 அப்புறம் தூங்க முடியாது. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், என்னால 3:00 அப்புறம் தூங்க முடியல. அப்பதான் நஞ்சு என்னதான் இருந்த கிழமை 3:30 எழுந்துட்டு எனக்கு பிரேயர் தானே பிடிக்காது, நான் கோவிலுக்கெல்லாம் போற வழக்கம் கிடையாது. நான் இப்போ இன்னைக்கு கொண்டு வந்த மறந்து போச்சு, இந்த மாதிரி பேச பண்ணுங்க. இந்த பழைய டைரி எல்லாம் வரதில்ல, அதெல்லாம் நான் ரொம்ப அந்த காந்தியத்தை கத்துனதை சொல்றேன். முதல்ல எக்கானமி ஃபர்ஸ்ட், ஒரு சாமானும் என் வீட்டுல இருந்து வெளியே போறது இல்லை இது வரைக்கும். டெலபின் பேக்கை தவிர அது கூட நன்னா இருந்தா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி யாருக்கா கொடுக்குறேன். வெளியே ஓட்டையா போச்சுன்னா கீழே போட்டுறேன். லெட்டர் வந்ததுன்னா அதை கட் பண்ணிட்டு அந்த விண்டோ என்ன அந்த இதை போட்டு அந்த என்வலப் எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது. பேக் சைட் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு இன்னொரு என்வலப் நல்லதா இருக்கிறது. ஒரு 6 இன்ச் கட் பண்ணிட்டு 100 ஆனோடனே கெமிஸ்ட் கடையில் குடிச்சிருக்கேன், 3 ரூபா கொடுப்பாங்க. அவன் உங்களுக்கு அனாசின் டேப்லெட் எல்லாம் நல்லா போட்டு கொடுக்குறான். என்னோட நாங்கள் ஒரு கடையில் போறேன், அங்கே ஒரு மாசத்துக்கு அவனுக்கு 1000 எழுதி கொடுக்குறேன். இதுல லெட்டர்ஸ் நிறைய வரும். விண்டோ நிலப்பே பேக் சைடு எல்லாம் எழுதாருங்க, அதான் காந்தி எழுதுவேன். காந்தி சேர்ந்த போது வெள்ளை காயில நாங்க வாங்கினதே கிடையாது. ஒரு நாளைக்கு 175 லெட்டர் வரும், 175 லிருந்து 200 வரைக்கும் வரும். டெலிகிராம் வெளிநாட்டிலிருந்து லெட்டர் எல்லாம் வரும். வேணுங்கிற அவருக்கு எந்த லெட்டரை காமிக்கணுமோ அதுதான் நான் காமிப்போம். அது எந்த இதுல இருந்து ஜனங்க இப்ப நீங்க எழுதுறது எனக்கு ஒரு லெட்டர், காந்திக்கு எழுதின லெட்டர் எல்லாம் நான் தான் பிரிப்பேன். 150 லெட்டர் இருக்கும், அதுல முக்காவாசி அவரோட ஆட்டோகிராஃபுக்கு தான் வந்திருக்கும். அதெல்லாம் அவற்றை காமிக்கவே மாட்டேன். ஆட்டோகிராஃப் எழுதின லெட்டர் தான் நான் எழுதி வச்சிருந்தேன். 50 ஆட்டோகிராஃப் 50 பேருக்கும் 5 ரூபா கொடுத்தாதான் அவர் ஆட்டோகிராஃப் கொடுப்பார். அந்த 5 ரூபா வந்து ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு போகும். அதனால அவர் பணம் பண்றதுக்கு என்ன பண்ணல, ஜனங்களுக்கு பணம் சேர்த்து அவங்களுக்கு ஹரிஜனங்களை நின்று கொண்டு வரணுங்கிற பணம் சேர்க்கறதுக்காண்டி 5 ரூபான்னு வச்சார். இவங்களுக்கு எல்லாம் ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டுருவேன், உங்க லெட்டர் வந்து சேர்ந்தது, நீங்க 5 ரூபா அனுப்பிச்சா உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி. வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் 5 ரூபாய்க்கு பதிலாக டாலராக அனுப்புவாங்க, இல்லாட்ட வேற காயின்ஸாக அனுப்புவாங்க, டோலர் அனுப்புவாங்க. இதெல்லாம் நான் வச்சு அவர்கிட்ட போய் நான் முதலே ஒரு 5 இன்னைக்கு அவர் ஃப்ரீயாக இருக்கிறவரும் நிறைய காய் வாங்கி வச்சுருவேன். அந்தந்த காயத்தை அதை வச்சு நானே போஸ்ட் பண்ணுவேன். இந்த லெட்டர் தான் அவர்கிட்ட காமிக்க வேண்டாம். ரொம்ப லெட்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மனுஷங்களாக இருக்குது. அப்போ நேரு எழுதின லெட்டர் தான் நான் காமிக்க முடியாது. சர்தார் பட்டேல் எழுதினா காமிக்க முடியாது, மந்திரி எழுதினா காமிக்கலாம். அதெல்லாம் மாத்திரம் அவர்கிட்ட காமிப்பேன். பாக்கி ஜனங்கள் எழுதுவா. இப்ப இவர் எழுதுறாரு என்ன சார், நீங்க இந்து முஸ்லீம் பத்தி எப்ப பார்த்தாலும் முஸ்லீம் பத்தி பேசிட்டு இந்து எல்லாம் சாராக அவர் எழுதுவார். அதெல்லாம் அவருக்கு காமிப்பேன். இந்து நான் அதுக்கு அவர் சரியான பதில் கொடுப்பேன். ஏன் அவர் இந்து முஸ்லிம்ஸ் அப்பீஸ் பண்றார், ஏன் நீங்களா மெஜாரிட்டி கம்யூனிட்டி, நீங்க தான் அவரை சேவ் பண்ண அப்படின்னால அதை பத்தி கட்டுரை எழுதுவார். அது இன்னொரு வீக்லி இருந்தது, அது குஜராத்தி தமிழ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுக்கு அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸே கிடையாது, இதுல பணம் பண்ற வீக்லி இல்லது. அது வந்து ஜனங்களுக்கு நல்லது சொல்றதுக்கான, என்ன சாப்பாடு சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவார். அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்டே இருக்காது. அந்த ஹரிஜன ஆர்டிகல்ஸ் எல்லாம் டைப் பண்றது நான் தான். அது வாரம் திங்கக்கிழமை போய் ஏர்போர்ட்ல கொடுத்துடணும், அது ஃப்ரீயா போகும். எங்க அப்பா அந்த வசதி இருந்தது, என்னை பார்த்த உடனே அவன் வாங்கி அனுப்பி. இப்பெல்லாம் அந்த ஃப்ரீ டேட் எல்லாம் கொடுக்கணும். காந்தி சேர்ந்து அவரோட ஆசிரமத்துக்கு போறது எனக்கு அகமதாபாத்ல நவஜீவன் காரியாலயான்னு இருந்துச்சு, அங்கதான் அவன் பப்ளிஷ் பண்ற பேப்பர் ஹரிஜன். அதனால நான் போய் அந்த பேக்கெட்ட மண்டே கொடுத்துருவேன். நான் டெல்லியில இருந்த போது என்ன ஆச்சுன்னா, வெளியூர்ல இருந்த போது அந்தந்த ஊர்ல கொடுத்துருவேன். டெல்லியில இருந்த போது என்ன ஆச்சுன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்ப ஃபுட் மினிஸ்டரா இருந்த, அவருக்கும் காந்திக்கும் ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி. அவர் காலையில காந்தி வந்து 3:30 எழுந்துக்கிறான்னு சொன்ன, 3:30 எழுந்தோன்னு டீ காபி எல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். நல்ல வெந்நீர் நம்ம கையால் தொடவே முடியாது. அவர் எப்படியோ தொட்டு அவர் ஒரு துணையை வச்சு தொட்டு டம்ளர் இல்ல, அது மார்பிள் டம்ளர் நல்ல கொதிக்கும். அவர் பக்கத்திலேயே ஒரு நாப்கின் இருக்கும், அதை வச்சிருந்தா அது நல்ல வெந்நீரை வச்சு எலுமிச்சம்பழம் ஒண்ணு பிழிஞ்சு
ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் வச்சு அழகாக சாப்பிடுவேன். காத்தால 3:30 சாப்பிட்ட உடனே இது பிரேயருக்கு அப்புறம், முதல்ல பிரேயர் 3:30 எழுந்தோடனே பிரேயர், பிரேயருக்கு எத்தனை தண்ணி, இதை விட ஒரு 2 பங்கு தான் தண்ணி இருக்கும். நம்ம இவ்வளவு குழாயை திறக்கிறோம், இவ்வளவு வேஸ்ட் பண்றோம். அவர்தான் இப்ப தண்ணிக்கு கஷ்டமே, நான் என்ன இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன், டெல்லி மெட்ராஸ்ல தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இதுல ஒரு 2 பங்கு தான் இருக்கும் தண்ணி, எடுத்துன்னு கொஞ்சம் மூஞ்சி எடுத்துன்னு பண்ணிடுவோம்.
வேற ஆரம்பிச்சிடும் பிரேயருக்கு அப்புறம் இந்த இதை குடிப்பேன், இந்த லெமன் குடிச்சிட்டு நான் டிக்டேஷன் பக்கத்தை உட்காந்து அவர் லெட்டர் டிக்டேட் பண்ணுவேன். என்ன நான் சொல்றேன், இங்கிலீஷ்ல தான் எனக்கு பண்ண, எனக்கு ஹிந்தியெல்லாம் அவரா எழுதிப்பார், குஜராத்திலேயே அவரை எழுதிப்பார். ஒரு மணி நேரம் மண்டே சைலன்ஸ் டே, மண்டே பேச மாட்டார், அதனால மண்டே சிந்து நான் உட்கார வேண்டாம், அவரா எழுதிட்டே இருப்பார். பாக்கி நாள்ல நான் பக்கத்துல ஒரு மணி நேரம் இருக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் வாக் போவர், டெய்லி வாக் 1/2 மணி நேரம், அந்த கரெக்டா இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணுவேன், பெரிய பெரிய மனுஷங்களுக்கு இன்டர்வியூ காத்தால பிக்ஸ் பண்ணுவேன். அப்போதான் ராஜேந்திர பிரசாத் வருவார், 5 மணிக்கு காத்தால வருவார். அவர் இருந்தபோது டெல்லியில என்ன ஆச்சுன்னா, நாங்கெல்லாம் பங்கி காலடின்னு ஒரு இடம் இருந்தது, அங்கிருந்து ஏறோடுறோம் வந்து 7 மைல். நாங்க பெர்லாவில் இருந்துருந்தோம், இருந்தாலும் பெர்லாவில காரெல்லாம் யூஸ் பண்ண போறாது நாங்கெல்லாம், அவரோட போனா அவர் அவருக்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கொடுக்கல. அதனால இந்த என்ன பட்டத வந்து இந்த மண்டே இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை இன்னைக்கு இதை போனமே அதை போய் கொடுத்துட்டு வருதுனார். போயிட்டு வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், வெளிந்த நேர்போட்டு, அந்த காலத்து பால நேர்போ கிடையாது, வெளிந்த நேர்போ. உடனே அவர்த்து நான் காந்திஜி கிட்ட சொன்னேன், சார் பஸ் பிடிச்சு போயிட்டு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆயிருது, ராஜேந்திர பிரசாத் இந்த வெளிந்த நேர்போட்டு பக்கத்துல தான் இருக்காரு, அவரை நோடிக்கு வராரு. உடனே இவர் என்ன சொன்னார், என்னை கூட்டிட்டு போச்சேன், மண்டே மண்டே அவரோட காரில் போவேன், ராஜேந்திர பிரசாத் அவர் போய் அவர் வெளிந்த ஏர்போர்ட் என்ன இறக்கிடுவார், அவர் கூட்டி போடுவார் பக்கத்தே அவர் போய்டு வரும்போது நான் பஸ் வந்துடுவேன். அந்த மாதிரி நடக்கும். இதே போல மசாஜ், அப்புறம் வாக்கிங், அப்புறம் மசாஜ். மசாஜ் என்னது, மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய், கடுகெண்ணில எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சோப்பே போக மாட்டார், அப்புறம் பரவலர் இருக்கும் பாடி, எண்ணெயே தெரியாது. நல்லா வெள்ளியில் குடிப்பார், இந்த காலத்துல கூட நல்ல வெயில் தான் குடிப்பார், அந்த வெள்ளியில நம்ம தொடவே முடியாது, அவருக்கு எப்படியோ பொறுத்திருந்த கையில இருந்தாலும் அந்த வெள்ளியில குடிச்சாலும் என்ன வெயில் தான் வெயில், பச்சை தண்ணியில குளிச்சது இல்ல. குளிச்சுட்டு குளிக்கிற சமயத்துல பார்த்து நேரு வந்துருவார் ஆபீஸ்க்கு போற சமயம், 9 மணிக்கு அவர் வந்தோம்னா அவர் பாத்ரூம்லயே அவரோட பேசிட்டு போடுவார், ஒண்ணும் அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. உடனே சாப்பாடு, காத்தாத்து சாப்பாடு, உப்பு இல்லாமதான் சாப்பிடுவார். அதுதான் இந்த தண்டி மாசத்தை பத்தி நீங்களா கேள்விப்பட்டது, உப்பு அன்னிலேருந்து தண்டி மாசம் 19th உப்பே சாப்பிட்டது இல்ல. ஆனா நான் டெல்லியில போன போது என்ன பண்ண, புதுசா எங்க அப்பா அம்மா அங்க இருந்தா, நான் டெல்லியில பறந்து வந்தவன், எங்க அப்பா அங்க வேலையில இருந்த அப்பா அம்மா சொன்னேன், அவருக்கு இல்லையாவது பண்ணி போடுறது, அவர் சாப்பிடுறது காக்கரா, காக்கரா வீட் சொத்தி, வீட்டுல தவால கூட எட்டு பி ஒட்டிட்டே இருக்கணும், அது அப்பராத்த போல ஆயிடும். அப்புறம் சாப்பிடுறது நான் சொன்னார்ல, கிழங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சுரைக்கா பறையா பூச்சணிக்கா அதுதான், உப்பு இல்லாம, அப்புறம் கோட்ஸ் மில்க் அதுதான் சாப்பிடுவேன். நான் என்ன பண்ணேன், இவருக்கு சாதமும் சாப்பிட மாட்டேன், நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் சொன்ன, சார் உங்களுக்கு இட்லி வாங்கி கொடுக்குறேன், இட்லி என்ன ரைஸ் தான், ரைஸ் தான் என்ன தூக்கம் வருமே, நீ மண்டே நீக்கி கொடு, மண்டே சார் நீ சைலன்ஸ் டே நீ தூக்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதனால மண்டே நீக்கி நான் அவருக்கு வீட்டுக்கு போய் உப்பு இல்லாத இட்லி பண்ணி வாங்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எங்க அம்மா கிட்ட தெரியாது, இப்போ உப்பு இல்லாம கொஞ்சம் பண்ணிக்கிறேன், வைத்தியக்காரனா இருக்கு உப்பு இல்லாம நல்லா இருக்கா அப்படி, இல்லப்பா அவர் தொடமாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி உப்பு இல்லாத ஒரு ஊரடங்கு நிதி வேண்டது. அந்த சமயம் பார்த்து இவர் சாப்பிட்டு இருக்கும் போது மௌலானா ஆசாத் யாரா வரும், அவருக்கு இவர் ஒண்ணு கொடுப்பார், அவனும் சாப்பிடுவோம். இது போல பிரேக்ஃபாஸ்ட் காத்தால, அப்புறம் உடனே இன்டர்வியூ, ஜனங்கள்லாம் வருவாங்க. எனக்கு அங்கேயே பெரியாவை சேர்ந்த போது எனக்கு ஒரு ரூம் இருந்துச்சு, இதை போல ஒரு ரூம் இருந்து பக்கத்துல ஒரு கார்டன் இருந்துச்சு, அவர் ரூம் அந்த மரத்துக்கிட்டேன், நான் இங்கே நேரம் போலாம். ஜனங்கள் பொது ஜனங்கள் வரும்போது அவங்களெல்லாம் இங்க உட்காந்து வச்சிருவேன், ஒரு 50 பேர் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் வழி அப்படி சுத்திட்டு அவ்வளவுதான். ஒரு நாள் வேற
அவ்வளவுதான், கோவம் வருமா,
இது வரைக்கும் எழுந்துட்டே வந்தது இல்ல, பொறுத்துட்டே வந்தது இல்ல, நான் இது வரைக்கும் கோவம் வந்தே பார்த்தது இல்ல. ஆனா அவர் விதமா சொல்லுவார், எப்படின்னா அதை பத்தி இப்ப ஒரு கட்டுரை எழுதினேன், 30ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பிரேயர் மேல ரொம்ப இது
நம்பிக்கை.
அதை பத்தி எழுதிக்கா, பிரேயர் இஸ் தி கீ ஆஃப் தி மார்னிங் அண்ட் போர்ட் ஆஃப் தி ஈவினிங். ராத்திரி சாப்பாடு போட்டா பிரேயர், காத்தால திறக்கிறது தான் பிரேயர். அதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எங்க கூட அவரோட நீ சொத்தி இருந்தா, அவர் கிராண்ட் டாக்டர் சொன்ன கிராண்ட் நீச்சு ஆபா காந்தின்னு 3:30 எல்லாரும் எழுந்துடணும். அன்னைக்கு அவர் எழுந்துக்கல. இது வந்து அவர் செத்து போறதுக்கு ஒரு 10 நாள் பின்னால. மனு காந்தின்னு ஒரு டாக்டர் இருந்தா, கிராண்ட் டாக்டர் இன்னொத்தி ஆபா காந்தி. இவர் மனு வச்சா எழுப்புவார் எப்பவுமே, மனு எழுந்துரு அப்படிம்பார். கிடையாது எல்லாம் கிடையாது, 3:00 அதான் நான் சொன்னேன். 75 அப்புறம் ஒருத்தர் தூங்குறதே இல்லை. எழுந்துட்டு மனுவை தூக்கினா, மனு வந்து இந்த ஆபாவை எழுப்பினேன், அவர் தூங்கிட்டே இருந்தார். நாங்க பிரேயர் ஆரம்பிச்சோம், இவர் வாயே திறக்கல, அவர் வாயால ஒண்ணு சொல்லல. அப்புறம் இவர் ரூம் கிச்சனுக்கு போய் அவரோட ட்ரிங்க் அந்த ஹாட் வாட்டர் லெமன் அந்த ஹனி போட்டு கொண்டு வந்து கொடுத்த போது மனுட்டு சொன்னார். அவர் வார்த்தையே சொல்றேன், எனக்கு இந்த பிரேயர்ல ஒருத்தரும் இஷ்டம் இல்லைன்னா இங்க இருக்கிறது இருக்க வேண்டாம். உனக்கு தைரியம் இருந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லு, அவ இன்னைக்கு வரவே இல்லை, இன்னமும் தூங்கிட்டு இருக்கா. அவர் இஷ்டம் இல்லைன்னா அவன் ஊருக்கு போயிட்டோம், எங்கிட்ட இந்த மாதிரி ஆளெல்லாம் வேண்டாம். அவர் ஓன் வேண்டாம், இது அதை எழுதியிருக்கிறேன் அந்த போன வார்த்தை. இதுல எந்த சொல்றதுனா கோபம் வராது. ஆனா அவர் ஏன் சொல்லலன்னு எனக்கு இன்னும் அவருக்கு அந்த தைரியம் இல்லை சொல்றதுக்கு. அவர் வந்து கொண்டு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு உனக்கு தைரியம் அதுவும் எழுதிருக்கா. இப் யூ டேர் டு டு இட், இப்ப அவன் இங்கிலீஷ் சொன்னாரு எழுதியிருக்கிறது. பண்டிட் நேருக்கு நீங்க கண்டபடி பேசினா கோபம். அது ஒரு ஜமாக்கு சொல்ற ஒண்ணு. ராத்திரி 8:00 காலையில 8:00 அவர் ரெடி இன்டர்வியூக்கெல்லாம், பிரைம் மினிஸ்டர். அந்த காலத்துல இப்பெல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு, அந்த காலமே போயிடுச்சு. மொராட்டி தேசா இருந்த வரைக்கும் இருந்து அவ வந்து அவ லால வருவா, ஜனங்கள்லாம் வந்துடும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பா. அந்த காலத்துல பார்ட்டிஷன் அந்த போது எல்லாருக்கும் வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒண்ணு இல்லை, எல்லாம் வருவாங்க. எல்லாரையும் மீட் பண்ண எல்லாரையும் பார்ப்போம், ஒவ்வொரு ஆள் விடாம பார்ப்போம். ஒரு ஆள் என்ன பண்ணா, என் இதுல பேசிட்டே போனா, இதை பண்ண அந்த அந்த தோலுக்க இதை பண்ணிட்டான், அதை பண்ணா, என்ன அடிச்சான், அதை ரொம்ப கல்யாணம் இருந்தா. இவருக்கு கேட்டுட்டு எல்லாம் சின்னதா கொஞ்சம் சொல்லணும். இவர் கதை எடுத்து பார்த்து அவர் என்ன பதில் சொன்னாரு, அது இவருக்கு சொல்லணும்னா, இது அகாலத்தையும் ஜூட்ல போதும், இது ஜாக கோன் ஜோட்டர் லைக் அப்படின்னு.
இது ரொம்ப பேருக்கு நான் சொல்லல, இது என்ன எழுதணும்னு வச்சிருக்கிறவர். அவருக்கு இந்த கோர்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்க பாத்துருப்பேன், கோர்ட் இல்ல இந்த டிடிக்கு எல்லாம் மாத்திருந்தார். அதுக்கு முன்னால திடீர்னு போஸ்ட் கமிஷன் அவளெல்லாம் இவர் அடைச்சிருக்காரு. கமிஷனு இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கண்டத்த கோர்ட்டுலாம் தெரியுதா, ஜெயலலிதா கூட வாய்த்தாக்க முடியாது, அவர் ஒழுங்கு தெரியுதா. அவருக்கு இருந்த அந்த அந்தத்துல அவர் கோட்டை பத்திரிகை நிறைய சொல்லியிருக்காரு. இந்த பூத்ரா டீல் எல்லாம் நடந்திருக்கு, அவர் கோர்ட்டுக்கு எகேன்ஸ்ட் கம்ப்ளீட்டா, அவருக்கு பிடிக்கவே பிடிக்கும். அவர் நாயதா இருந்திருக்காரு, பட் அவருக்கு கோர்ட்டை பிடிக்காது. எல்லாம் அங்க போய் தான் சொல்லி எல்லாம் நீங்களால அவருக்கு அதாலத்தை ஜூட்மெண்ட் போதும் அப்படின்னா. நான் பாஜக கூட 5 இருந்தேன்,
நாங்கதான்
இப்போ பெர்லா ஹவுஸ் அது என்ன பிரேயர் மீட்டிங் இங்க அந்த சைக்கிள் இருக்கு. அங்க போதுக்கு நடுவில் கார்டன் கார்டன் வழியா போயிட்டு இருந்தோம். அங்க 4 ஏறி அங்க ரோஸ்டம் இருக்கு, படிய ஏறினோம். இந்த ஆடு நேரம் வந்தா நேரம் டக்குன்னு சொல்லிட்டான் இந்த காட்டுங்கிறோம் என்ன. அப்ப எங்களுக்கு தெரியாது கையில, அதப்பெல்லாம் செக்யூரிட்டியே கிடையாது, நேருக்கெல்லாம் செக்யூரிட்டியே கிடையாது. நேருக்கெல்லாம் நான் சும்மா கையை தச்சிட்டு உள்ள போயிருக்கேன், எத்தனை தூரம் போயிருக்கேன், ஒரு தடவை இல்ல 100 போயிருக்கேன் என்ன. இப்பதான் இந்த செக்யூரிட்டி எல்லாம், அந்த காலத்துல சர்தார் பட்டேல் வீட்டுக்கெல்லாம் போனா நேரம் உள்ள போயிடுறேன். ஆனா எனக்கு பாக்கி பேரும் போலாம், பாக்கி பேர் எல்லாம் என்ன போல அவ்வளவு போக முடியாது, பிகாஸ் நான் காந்தியோட இருந்ததால. பட் பாக்கி பேர் காம்பவுண்டுக்குள்ளே போலாம். இப்ப ஒருத்தர் காம்பவுண்டுக்கே போய் இல்ல, இங்க ஜெயலலிதா விட எங்கேயோ இருக்க இங்கே நிறுத்தி போயிடுறானே, அது வேற விஷயம். அப்போ இருந்த காலமே வேற, செக்யூரிட்டியும் கிடையாது.
நாங்கெல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணினோம் அந்த காலத்தை. அதனாலதான் இப்ப பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு. வெள்ளக்கால திரும்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போல.
இன்னொன்னு
போது அவங்க எல்லாரும் அடிக்க போயிட்டான். அவனுக்கு காயகார பட்டது ஏதோ போலீஸ் வேலை பிடிச்சிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அவனு நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் அந்த கோர்ட்டுக்கு போய் தான் ஒரு நாள் மூஞ்சியை பார்த்தேன். எவ்வளவு நேரம் வழியே நான் அப்புறம் பார்த்தது இல்லை. பட் அதுக்கு முன்னால பத்து நாள் முன்னால பாம்பு போட்டாங்க. இவங்களும் ஆளே தான். அந்த ஆளையும் நான் பார்த்தேன். பாம்பு போட்டது ஒன்னாச்சு இந்த சிவர் தான் உடஞ்சது வழியே. நம்ம இதுல உடையல ஒண்ணு அது அடிபடல. இதனால அவரை கூட ஏன் கொண்டு வந்தாங்க அதுக்கு காரணம் இருக்கு. ரொம்ப பேருக்கு அது காரணம் தப்பா சொல்றாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச உடனே இந்தியா மாதிரி ஒன்னா இருந்தது. வெள்ளக்காரன் காலத்துல ஒன்னா இருந்தது. முகல் காலத்துல ஒன்னா இருந்தது. காங்கிரஸ் காரன் காலத்துல ரெண்டா போச்சு. புரியுதா? எப்பவும் ஒன்னாதான் இருந்தது. இவங்க பண்ணின வேலைதான் இது. இந்தியா பிறந்ததுக்கு காரணம் ஜின்னா இல்ல, இந்து காரணம். ஜின்னா போகணும்னு சொன்னா அது தடுக்கிறதுக்கு காந்தி ஒரு வழி சொன்னார். அந்த வழியை கேட்டிருந்தா தடுத்துருக்கலாம். அது வழியை கேட்கல. காந்தி சொன்னது கேட்கல, இன்னமும் கேட்கல, இன்னமும் எல்லாம் ஊழல் நடந்துட்டு இருக்கு. அப்ப சொல்லியிருந்தா பாகிஸ்தானே இருந்திருக்காரு. என்ன சொன்னார் காந்தி? பிரிவினை இருக்காம இருக்கிறதுக்கு சின்ன பிரைம் மினிஸ்டர் போட்டுருன்னு சொன்னார். இதுக்கு நேரு அக்செப்டபிள் இல்லை. அவன் ஹிந்து. அவன் என்ன பாட்டுக்கு என்ன பத்து வருஷம் இருந்தாரு, நமக்கு வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, 40 வருஷம் போடுவோம் அந்த பயம். அப்ப அவனுக்கு போட்டிருந்தா அவன் 8 வருஷம் போயிட்டான். அந்த ஆளு போயிருந்த ஆட்ட கூட ஹிந்து சார் இந்த மெஜாரிட்டி கேட்கல. காட் அனதர் ஹிந்து ஆஸ் பிரைம் மினிஸ்டர். அது பண்ண ரொம்ப பெரியதான். இன்னொரு பெரிய தப்பு. நான் இப்ப உணர்றேன். அப்ப நான் சின்ன பையன், எனக்கு தெரியல. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதே தப்பு. இப்ப அவர் கோர்ட்ல இருக்காரு. அவருக்கு அவருக்கா இது தெரியும். இப்ப நாளைக்கு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போன் சொன்னாருன்னா உடனே இவர் பண்ண முடியாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. நாம என்ன எடுத்துட்டு போனோம், இன்னொரு இடம் பார்க்கணும். எல்லாம் அங்க என்ன 15 ஆகஸ்ட் இசைப்படி சொல்லிட்டு அன்னைக்கே போறதுக்கு போது என்ன யார் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு. எல்லாரும் சாமான் விட்டுட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு எவ்வளவு கோடி கோடியா போயிட்டு அந்த பாட்டி மெட்ராஸ் வந்திருந்தா இன்னமும் ஒண்ணும் வெளியா இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் நல்லா வேலை பண்ணி பெண்ணுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் 5-star order தந்துட்டாங்க. பிச்சைக்காரன் வந்தவங்க எல்லாம் 5-star order. தமிழ்நாட்டில் வந்திருந்தா உத்தரவு பண்ணிருக்கோம். இங்கெல்லாம் உத்தரவு வேலை பண்ற வழக்கமே கிடையாது தமிழ்நாட்டில். இந்த ஊர்ல மாதிரி அந்த மாதிரி பாட்டி வந்திருந்தா அந்த கதி இன்னமும் இருந்திருக்கும். டெல்லியில பஞ்சாபி வேலை பண்ற பார்த்தேன். 1948 இண்டிபெண்டன்ஸ் உடனே பார்த்தேன். எல்லா பார்ட்டிஷன் பார்ட்டி 15 ஆகஸ்ட் அப்புறம் சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் ரோட்ல நிறுத்தி பேப்பர் ஈவினிங் பேப்பர் கொடுத்துட்டு அரை நாள் கொடுப்பாங்க. காரணம் அவங்களுக்கு இந்த இதில் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணி இன்னைக்கு அந்த மாதிரி பேப்பர் வச்சவங்கலாம் 5-star order வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு டெல்லியில் கதாபேச்சு ஒரு இடம் இருக்கு. பெஸ்ட் சாப்பாடு வேணும்னா அந்த ரெஃப்யூஜிஸ் வந்திருக்காங்களா அந்த இடம் சாப்பாடு சீப்பஸ்ட்
நீங்க ராஜாஜிக்கும் காந்திக்கும் இடையில இருந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
காந்தி வந்து ராஜாஜிக்கு சம்பந்தி அது தெரியுமா? ராஜாஜி காந்தி ரொம்ப மதித்தார். நேரு போலயே அவருக்கும் அவரை அவர் தான். அதனால்தான் அவரை கான்சியன்ஸ் கீப்பர்னு சொன்னார். ஆனா பிரதம மந்திரிக்கு நேரு தான் போட்டார். பட்டேல கூட போடல. பட்டேல் உண்டாபின் பெட்டர் பிரைம் மினிஸ்டர். அவர் 500 states 600 states எல்லாம் ஒண்ணா பண்ணிட்டார். ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்ல பிரைம் மினிஸ்டர் இருக்கு. ஆனா இவருக்கு கேரிஸ்மா. கேரிஸ்மா என்ன? அவர் அது வெளிநாட்டுல எல்லாம் பேச தெரியும். வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் தெரியும். அதெல்லாம் சர்தார் பட்டேலுக்கு தெரியாது. சர்தார் பட்டேல் அக்ரிகல்ச்சர். இவர் வெளிநாட்டில் படிச்சிருக்காரு. அதனால அந்த கேண்டேட்லாம் தெரிஞ்சுதான் தான் இவரை போட்டார். ராஜாஜி எப்பவுமே எந்த வார்த்தை சொன்னாலும் எல்லாமே நீங்க பார்த்துருந்தா இன்னி வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிஜமா வந்திருக்கு. லைசன்ஸ் பர்மிட் ராஜ் கோட்டா ராஜ் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வச்சார். அவர் இப்ப பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் 42 குவிட் இந்தியா மூமெண்ட் சேர மாட்டேன்னு சொன்னார். அதுவும் ரொம்ப கரெக்ட். அதனால தான் இந்த முஸ்லிம்ஸ் நம்மளோட சேரல. பெரிய தப்பு அது. அவர் காந்தி பண்ணினாரு வழிய ராஜாஜி சொன்னதை அவர் கேட்கல. அதனாலதான் ராஜாஜி அந்த சமயத்தை குவிட் இந்தியாவில் சேரான்னு அவர் ஒருத்தர் தான் காங்கிரஸ் வெளியில இருந்தார். பாக்கி எல்லாரும் குவிட் இந்தியாவில் போயிட்டாங்க. அவர் வெளியில் இருந்ததுனால தான் அவரை பிரசிடென்ட்லையும் போடாமல் இருந்துட்டாங்க. அவர் கவர்னர் ஜெனரலாக முதல்ல போட்டது மவுண்ட் பேட்டன் பெரிய வெளிநாட்டுக்காரங்கள்லாம் அவரோட சாமர்த்தியம் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளவங்களுக்கு அவர் சாமர்த்தியம் தெரியும், நேரு அவரை ரொம்ப பெரிய இது பண்ணுவார். இருந்தாலும் பிரசிடென்ட்ஷிப் வரும்போது இந்த பாம்பே காரங்கள்லாம் சொன்னாங்க, இவர் வந்து காங்கிரஸை விட்டு பிரிஞ்சு போனார், இவர் போடப்படாது. அதனால தான் அவர் போடக்கூடிய வழியை ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் ரொம்ப நல்லா அவர் போட்டபோது இவருக்கு ஒன்றும் அதில் தப்பா ஒன்றும் தெரியல. அவர் அவர் ரொம்ப நல்லா வரவேற்றார் ராஜாஜி. ராஜாஜிக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ராஜேந்திர பிரசாத். அவரை போட்டாருன்னு அவருக்கு ஒரு எரிச்சலும் இல்லை. பப்ளிக் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் கமிட்டி சப்போர்ட் பண்ணி அவ்வளோதான். அதோடு நின்றுட்டார். ராஜாஜிக்கும் காந்திக்கும் ரொம்ப பழக்கம், ரொம்ப கிட்டா இருந்தார்.
ஒரு கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கேன்னு தெரியல எனக்கு, தெரியல எனக்கு, இருந்தாலும் ஆசைப்படுறேன். மகாத்மா காந்தியோட பசங்கள்ல ராஜ்மோகன் காந்தி தான் எல்லாமே உருப்படல. ஏன் அது போல சில வழக்கில் குடிகாரன் குடிகாரா
போயிட்டான்.
தயவு பண்ணி அது மட்டும் கொஞ்சம் விலைக்கு தோணும்.
இல்ல ராஜாஜி காந்தியோட நாலு சன்ஸ் பொண்ணு கிடையாது. காந்திக்கு நாலு சன்ஸ். காந்தி பாக்கி பேர போல என் பிள்ளைக்கு வேலை கொடுன்னு போகல. அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, காந்தி பொழுது ஒழிஞ்சா ஜெயில இருந்தார், அதனால அவர் படிக்கவே வைக்கல உத்திரியம். இப்ப எல்லாரும் சொல்றாங்க என்ன இவர் மனுஷன் படிக்க கூட வைக்காம படிக்க வச்சுதான் நம்ம கவனம்
நினைச்சிருக்கேன்.
முடியல எப்ப போதும் ஜெயில இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணல, இப்ப மணிலால் காந்தி அவர் ஒன்னும் மோசமான நிலைமையில உத்தரவு இல்லை. மணிலால் காந்தி ஆப்பிரிக்கால இருந்த ராம்தாஸ் காந்திக்கு டாடா ஸ்டார் வேலை பண்ணார். அப்புறம் ராஜ்மோகன் காந்தி பேரன் இருங்க, ஜெயதாஸ் காந்தி இந்துஸ்தான் டைம்ஸ்ல எடிட்டரா இருந்தார். அவரும் படிக்கல, ஆனா இங்கிலீஷ் என்ன தெரியும். அந்த காலத்துல ரிக்ஷா காரனுக்கு கூட இங்கிலீஷ் தெரியும். இப்ப பாண்டிச்சேரிக்கு போனா வேலை காரணங்க இங்கிலீஷ் பிரெஞ்சு பேசுவாங்கல்ல, அதை போலதான். மெட்ராஸ்ல வந்தா ரிக்ஷா காரன் அந்த காலத்துல இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் இப்ப நீங்க பாண்டிச்சேரி போனா ஒரு வேலை காரணம் பேசினா அந்த ஊர் தேவதாஸ் காந்தி வந்து ராஜாஜியோட டாக்டர் தான் மேரி பண்ணிட்டான். அவரோட பிள்ளை தான் ராஜ்மோகன் காந்தி. அவன் ரொம்ப பெரிய அவன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா கூட ஆனா ராஜீவ் காந்திக்கு எகெயின்ஸ்ட் நின்றுட்டு தோத்து போனான். ஆனா அவன் ரொம்ப பெரிய ரைட்டர். சர்தார் பட்டேலோட பயோகிராபி, ராஜாஜியோட பயோகிராபி எல்லாம் எழுதியிருக்கான். நல்ல போறது, நல்ல செயலதுக்கு அவன் நல்லா படிச்சுவான். ராஜாஜியோட கிராண்ட் சன்ஸ் நாலு பேர் நல்ல இடத்துல இருக்கான். ஆனா பண விஷயத்துல ஒன்னும் தெரியல, நல்ல பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லுவாரு. பணம் ஒத்துமே பண்ணல, காந்தி ஃபேமிலியில ஒத்துமே பணம் பண்ணல. அது அது இல்ல இல்ல, அது வந்து காந்திக்கு இன்னொரு பையன் தான் இந்த முதல் மணிலால்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட பெரியவன் தான் அப்துல்லா காந்தி. அவன் தான் ஹரிலால் காந்தின்னு பேரு. ஹரிலால் காந்தி பேரு அப்துல்லான்னு மாத்தினாம முஸ்லீம் ஆயிட்டான். அவருக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தி. அப்புறம் ஈவன் அதர் பேட் ஹேபிட், அந்த பேட் ஹேபிட் தான் அவன் செத்து போனான். ஆல் ஆஃப் தம் டைட் ஆஃப்டர் காந்தி. இப்போ எங்கிட்ட ஒரு டெலிகிராம் இருக்கு. இவன் செத்து போன போது மணிலால் காந்தி ஆப்பிரிக்கால இருந்தார், அவர் வர முடியல. ராம்தாஸ் காந்தி பாம்பேல இருந்தார், அவர் தான் நடத்தி வச்சார் இந்த எல்லாத்தையும். சின்னவன் தேவதாஸ் காந்தி, இந்த பெரிய மூத்த பையன் அவன் பேர் அப்துல்லா காந்தி. அவன் அங்கேயும் டெலிகிராம் அனுப்பிச்சான், அது எங்கிட்ட இன்னும் இருக்கு. மை கண்டோலன்சஸ் ஆன் தி டெத் ஆஃப் காந்தி அப்படின்னு எங்கிட்ட வச்சு. எதுக்குன்னா அவன் அவர் வீட்டுல வச்சுக்கல, அவர் தள்ளி விட்டுட்டாங்க. அதனால அவர் வீட்டுல ஒரு கஸ்தூர்வா ரொம்ப உடம்பு படுத்துட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைய பாக்கணும்னு காந்தி அவர் மறுத்து மாட்டேன். அதனால அவர் காந்திய அம்மாவை கூட பார்க்க முடியல.
நேதாஜி போஸுக்கும் காந்திக்கு உள்ள தொடர்பு பற்றி
அது எனக்கு ஜாஸ்தி தெரியாது. நேதாஜி சுபாஷ் போஸ் அதுக்கு நிறைய போயிட்டு அது இருக்கு. அது எனக்கு அந்த ஹிஸ்டரியை பார்த்தா தான் தெரியும். பட்டாபிக்கு அதுக்கு அனுபவம், அவர் பட்டாபிய ஃபேவர் பண்ணார், அதனால அவர் ஜெயிச்சுட்டார். பட்டாபி டிபீட் இஸ் மை டிபீட் அப்படின்னு சொன்னார். அதனால போஸ் ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் பிரசிடென்டா போயிட்டார். ஆனா காங்கிரஸ் பிரசிடென்டா போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் அவர் வேலையே பண்ண விடல, அதனால ரிசைன் பண்ணிட்டேன். அவ்வளவுதானே தெரியும், படிச்சது தான் எனக்கு தெரியுமா. அவரோட ஜாஸ்தி பழையதில்லை.
நன்றி ஐயா. அதுல இன்னும் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, முதல் முறையாக காந்தி அவர்களை ஐயா அவர்கள் சந்திக்கும் பொழுது கூப்பிட்டு ரயில்ல போயிருக்கிறாங்க. ரயில்ல போயிருக்கும் பொழுது காந்தி அவர்கள் கூப்பிட்டு என்ன அந்த ஒரு லெட்டர் ரிஜெக்ட் பண்ணி இதை டைப் பண்ணி கொண்டா அப்படின்னு இவர் டைப்பிஸ்ட் வேலைக்கு போயிருக்கிறாரு. எங்கிட்ட ஒன்றும் டைப்ரைட்டர் இல்ல அப்படின்னு சார், நான் வரும் டைப் பண்ணி டைப்ரைட்டர் டைப் பண்ணி கொடுங்க டைப்ரைட்டர் கொடுங்க காந்தி அவர் கேட்டாலும் நின்று கரைக்கட்டும் டக்டர்
கல்கத்தாக்கு போயிருந்தோம். கல்கத்தால இந்து முஸ்லிம் சபல் சோராவடி சீப் மினிஸ்டர் சஹி சோராவடி இவர் சொன்னார், நான் வந்து முஸ்லிம் லொக்காலிட்டியில போய் இருக்க போறேன், நீயும் வந்து இருந்தவனையும் கூட இந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண கூடாது, அதனால தான் நான் இந்த ஊருக்கு வரேன். கண்டிஷன் போட்டு சோராவடிய சீப் மினிஸ்டர், அப்ப அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டர் சொல்லுவா, அவரையும் அந்த பங்களால இருக்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பங்களால நாங்க இருந்திருந்தோம். பெரியா காட்டான பேரு அந்த முஸ்லிம் லொக்காலிட்டி. அங்க ஒரு முஸ்லிம் லேடி எங்களுக்கு கூட்டி கொடுத்தாங்க. என்னத்துக்கு எனக்கு நான் சொன்னாப்ல ஒர்க் ஆகலை, எனக்கு சும்மா இருக்க முடியாது, இவங்க கதையே கேட்டு இருக்கணும், எனக்கு அழுத்து போச்சு. நான் உடனே என்ன யோசனை போய் சொல்றேன், எனக்கு அழுத்து போச்சு, நான் டெல்லிக்காக போறேன், இங்க இங்க உட்காந்து இவங்க இதெல்லாம் கேட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா இவர் பார்க்கவே முடியல என்னால, ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த சோராவடி பக்கத்துல உட்காந்துருப்பான், அப்ப கூட ஒரு பத்து பேர் எப்பவும் உட்காந்தே இருப்பான். 24 மணி நேரம் தூக்கமே கிடையாது. ஒரு நாள் ரெண்டு நாள் 7 மணி நேரம் சரி, ஒரு நாள் வந்து மத்தியானம் கக்கஸுக்கு போனார். இங்க கக்கஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு 30 அடி தூரம் கக்கஸ் சார், இவரை இப்ப பிடிக்கலாம் அப்படின்னு, சரி போகும்போது பிடிக்க வேண்டாம் வரும்போது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொன்னார், ஒண்ணு வேலையிலே சும்மா இருக்கேன், நான் இப்பதான் கக்கஸுக்கு போனேன், அங்க போய் கிளீன் பண்ணு அப்படின்னு போய் பண்ணிருந்தேன்.